إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கும் ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபியுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எதையில்லமாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இப்பொழுது முஸ்லிம்களுடைய புது வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹிஜ்ரி 1444 வருடத்தை அடைந்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய புத்தாண்டிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வினால் புகழப்படக்கூடிய மாதம். அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனில் மாதங்களை பற்றி பேசும் பொழுது 12 மாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதிலே 4 மாதங்கள் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான். துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், ரஜபுடைய மாதம், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ரப்புல் ஆலமீன் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தன்னுடைய கைவசம் அனைத்து ஆட்சிகளையும் வைத்திருக்கிறான் சொல்கிறான். இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம், இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்று சொல்லுகிறார். அவனை விட புகழக்கூடியவர்கள், அதை விட எங்களால் அந்த மாதத்தை, அந்த நேரத்தை புகழ்ந்து முடிக்க முடியாது, வர்ணனை செய்து முடிக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, காலங்களும் நேரங்களும் மிக வேகமாக எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. மாதங்களாக, வருடங்களாக, நாட்களாக, மணித்தியாலங்களாக, வாரங்களாக எங்களை விட்டும் நாட்கள் கரைந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு வருடம் கழிந்து விட்டால் அவனுடைய ஆயுளில் ஒரு வருடம் குறைந்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கழிந்து விட்டால் அதை மீண்டும் எடுக்க முடியாது, அதை மீண்டும் அவனால் பிடித்துக் கொள்ள முடியாது. அந்த மனிதன் கபூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு காலங்களும் நேரங்களும் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த மனிதன் மௌத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான், கபூரை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறான். உலகத்தை விட்டும் நாம் ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும். இப்போ அந்த மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, ஒரு நாள் நாம் அனைவரும் மரணித்து விடுவோம். எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை தொலை வைப்பார்கள், எங்களை கபன் செய்வார்கள். கபன் செய்துவிட்டு அந்த கபருக்குள்ளே எங்களை அடக்கம் செய்து விடுவார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், ஒரு நாள் கண்ணை மூடிவிட்டால் அவர் போகக்கூடிய இடம் அந்த கபராக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கபர் எங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறது. அந்த கபர் ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் பேசிக் கொண்டிருக்கிறது. சுபஹான் அல்லாஹ், அந்த கபர் எங்களை பார்த்து பேசுகிறது. அந்த பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடாவேன். ஓ மனிதா, நான் தனிமையின் வீடாவேன். என்னிடத்திலே நீ தனிமையிலே வந்து விடாதே. நீ வரும் பொழுது துணையாக ஏதாவது எடுத்துக்கொண்டு வா. அது என்ன துணை சகோதரர்களே? கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடன் நட்பு வைக்க வேண்டும், குர்ஆனுடன் தொடர்புள்ள மக்களுடன் நன்றாக பழக வேண்டும், குர்ஆனுடைய ஹிஜ்மத்தில் ஈடுபட வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்துவோமோ, குர்ஆனுடையவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்துவோமோ, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோமோ, அந்த குர்ஆனும் குர்ஆனுடைய அந்த தொடர்பின் காரணமாக தனிமைக்கு துணையாக வந்து நிற்கும். சகோதரர்களே, மீண்டும் அந்த கபர் எங்களை பார்த்து பேசுகிறது. ஆனா பைத்து புல்மா, நான் இருள் நிறைந்த இடமாக இருக்கிறேன். என்னுடைய முதுகுக்கு மேலால் எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அந்த கபர் எங்களை பார்த்து பேசுகிறது. சகோதரர்களே, எனவே நீ வரும் பொழுது மனிதா, நீ வெறும் கையுடன் வந்து விடாதே. நீ வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வா. அது என்ன வெளிச்சம் சகோதரர்களே? அதுதான் ஃபஜ்ருக்கு முன்னாலே உள்ள நேரம். மக்கள் எல்லாம் இன்பமான தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது, தஹஜ்ஜுத்துடைய நேரம். அந்த நேரத்தில் தியாகத்தை மேற்கொண்டு சிரமத்தோடு அல்லாஹ்வுக்காகவே நீ கண் விழித்து இரவு தொழுகையில் ஈடுபட்டால், தஹஜ்ஜுத் போன்ற தொழுகையில் ஈடுபட்டால், அந்த கபர் சொல்லுகிறது, அப்படியான இரவு தொழுகையை எடுத்துக்கொண்டு வா, அந்த தொழுகை கபருக்குள்ளே வெளிச்சமாக ஆகிவிடும் என்று சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மீண்டும் அந்த கபர் எங்களை பார்த்து பேசுகிறது. அந்த பைத்து துராப், நான் மண் நிறைந்த வீடு, நான் மண் நிறைந்த வீடாக இருக்கிறேன். என்னுடைய உடம்புக்கு மேலால் உன்னால் பயணிக்க முடியாது. எனக்கு மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. நீ உலகத்திலே சொகுசாக வாழ்ந்திருப்பாய், மித்தைகளிலே உறங்கியிருப்பாய், பெரும்பெரும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல இன்பங்களை அனுபவித்திருப்பாய். அந்த கபர் சொல்லுகிறது, இல்லை, அது எதுவும் கிடையாது. அந்த பைத்து துராப், நான் மண் வீடு. ஃபஹ்மிலில் ஃபிராஷ், வரும் பொழுது விருப்பை எடுத்துக்கொண்டு வா. அந்த கபர் சொல்லுகிறது. அது என்ன விருப்பு சகோதரர்களே? அல் அமலு ஸாலிஹ், ஸாலிஹான நல் அமல்கள். நல் அமல்கள் செய்தால் அந்த அமல்கள் எங்களுக்கு விருப்பாக மாறிவிடும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மீண்டும் அந்த கபர் எங்களை பார்த்து சொல்லுகிறது. அன பைத்துல் அஃபாயி, நான் பாம்புகள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். மனிதா, உன்னை ஒரு நாள் என்னுடைய முதுகுக்கு மேலே வைத்து விட்டால் பாம்புகள் வந்துவிடும், பூச்சி புழுக்கள் வந்துவிடும். அது எங்கிருந்து வரும் என்று தெரியாது. நான் அப்படியான வீடாக இருக்கிறேன், பாம்புகள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். எனவே பாம்புகளை விரட்டி அடிப்பதற்கு, பாம்புகளை விரட்டுவதற்கு நீ ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வா. அதுதான் என்ன சகோதரர்களே? ரிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ரிக்ரு செய்ய வேண்டும். இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிக்ருடன், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், அல்லாஹ்வுடைய அந்த கலிமாக்களை, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளை சொல்லிக்கொண்டு வாழ்ந்தால் அந்த அல்லாஹ்வுடைய ரிக்ரும் அந்த தஸ்பீஹாத்துகளும் அந்த கபருக்குள்ளே அந்த பாம்புகளை, விஷம் நிறைந்த பயங்கரமான பாம்புகள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பாம்பு ஒரு மனிதனை கொத்தி விட்டால் அவன் கீழே போய் வருவான். அந்த அளவுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு பாம்புகள் தான் சாட்டப்படும் சகோதரர்களே. எனவே அந்த கபர் சொல்லுகிறது, நீ பாம்புகளை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய விக்கரை எடுத்துக் கொண்டு வா. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மீண்டும் பேசுகிறது, அன பைத்து சாயில் முன்கர் வனகீர், என்னுடைய முருகுக்கு மேலே உன்னை வைத்து விட்டால் முன்கரும் நக்கீரும் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்கள், உன்னிடத்திலே கேள்விகளுக்கு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அவருடைய தோற்றம் பயங்கரமானதாக இருக்கும். அவருடைய கண்டதுமே உனக்கு போதும், அதுவே அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும். பயங்கரமான தோற்றத்திலே வருவார்கள், உன்னிடத்திலே துருவி துருவி கேட்க ஆரம்பிப்பார்கள். எனவே மனிதா, நீ கபருக்குள்ளே வரும் பொழுதோ முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தயாராக கொண்டு வா. அதுக்கு என்ன சகோதரர்களே, ஷஹாதத்தையும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் போன்ற கலிமாக்களை சொல்லிக் கொண்டு வா. கலிமாவின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நட. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு பின்பற்றிக் கொண்டு வா. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் வாழு. இப்படி வாழ்ந்தால் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்ல முடியும் என்று அந்த கபர் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கபர் தான் உலமாக்களை அளவைத்திருக்கிறது. இந்த கபர் இருக்கிறது சஹாபாக்களை அளவைத்திருக்கிறது. இந்த கபர் இருக்கிறது பெரும்பெரும் முத்தகங்களை அளவைத்திருக்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். மரண படுக்கையிலே படுத்து கிடக்குகின்றார்கள். இவர்கள் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் மரண படுக்கையில் இருக்கிறேன், நான் மரணித்து விடுவேன், நான் மரணித்ததுக்கு பின்னால் என்னை எங்கே கொண்டு அடக்கம் செய்வீர்கள், அந்த மக்பராவுக்கு என்னுடைய உடம்பை எடுத்துக் கொண்டு போங்கள். நண்பர்கள் அவர்களுடைய மன்னருடைய உடம்பை எடுத்துக்கொண்டு மக்பராவுக்கு செல்லுகிறார்கள். மக்பராவை கண்டதும் கபரை கண்டதும் மாலை மாலையாக அழ ஆரம்பிக்கின்றார்கள். சொல்லுகிறார், மன்னர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்துக்கள் செல்வங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஹலக அன்னி சுல்தானியா, ஆட்சி அதிகாரம் எதுவும் இந்த இடத்திலே செல்லுபடியாகாது என்று மாலை மாலையாக அழுது கையை வானத்து பக்கம் உயர்த்தி சொல்லுகிறார். எப்படி இரவு வந்துவிட்டால் பகல் வந்து விடுமோ, பகல் வந்துவிட்டால் இரவு வருவது உறுதியோ, அதுபோல நாங்கள் உலகத்தை விட்டும் ஒரு நாள் பிரிந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தந்த இந்த காலம் பொறுமதியானது. அல்லாஹ் தந்த காலங்களும் நேரங்களும் அது அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த காலத்தை கண்ணியப்படுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா காலத்துடைய நேரங்களுடைய ஒவ்வொன்றின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா காலங்களை படைத்து விட்டு காலங்கள் எவ்வளவு பொறுமதியானது, காலங்கள் எவ்வளவு சிறப்பானது என்று அல்லாஹு தஆலா சத்தியம் விட்டு சொல்லுகிறான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அந்த ஃபஜ்ருடைய நேரம் பொறுமதியானது. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அதான் கேட்டு முடித்ததுக்கு பின்னால் உடனே இரண்டு ரகஅத்துகள் தொழுவார்கள். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரகஅத்தில் ஃபஜ்ர் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு முன்னால் இரண்டு ரகஅத் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது. இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட அவனுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் பொறுமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்திலேயும் ஃபஜ்ருடைய சுன்னத்தை விட்டது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா துஹாவுடைய மீது, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். துஹாவுடைய நேரம் மீது சத்தியமாக, ஏனென்றால் அது பொறுமதியான நேரம், அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் மதிப்புக்குரிய நேரமாக இருக்கிறது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய நேரம் வந்துவிட்டால் துஹாவுடைய தொழுகை தொழுவார்கள். ரிவாயத்தில் பலவிதமாக வந்திருக்கிறது. 2 ரக்அத்துகள் தொழுதிருக்கின்றார்கள், 12 ரக்அத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 4 ரக்அத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 8 ரக்அத்துகள் தொழுதிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் துஹாவுடைய நேரத்திலே 12 ரக்அத்துகளை தொழுவானோ அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். 12 தொழ முடியும், 8 தொழ முடியும், குறைந்தது 2 ரக்அத்துகள் தொழுவோம் சகோதரர்களே. இது முக்கியமான நேரம். இது அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், துஹாவுடைய நேரத்து மீது சத்தியமாக. துஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது? நாங்கள் யோசிப்போம், துஹாவுடைய நேரத்தை நாங்கள் ஆபீஸுக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், கடைக்கு போக வேண்டும். இல்லை சகோதரர்களே, சூரியன் உதயமாகி கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கழித்து விட்டால் துஹாவுடைய நேரம் ஆரம்பித்து விடும் சகோதரர்களே, பெரியார்களே. ஆனா சிறப்புக்குரிய நேரம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், சலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிசால். சூரியன் உதயமாகி சூரியனுடைய வெளிச்சம் அந்த சூடு மணலிலே படும், பூமியிலே படும். ஒட்டகத்துடைய குட்டிகள் பூமியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பூமியுடைய வெப்பத்தின் காரணமாக அந்த ஒட்டக குட்டிகளுக்கு உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு படுத்துக் கொண்டு இருக்க முடியாமல் எழும்பக்கூடிய நேரம் அதுதான் சிறந்த நேரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட 10 மணி அல்லது 9:30 மணி அளவிலே அந்த நேரம் உருவாகிவிடும். இது சிறந்த நேரம். ஆனால் ஏலியாக, அதாவது நேரகாலத்துடனும், அதாவது சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் கழித்ததற்கு பின்னாலேயும் அந்த தொழுகையை தொழுது கொள்ள முடியும். அன்பு சகோதரி பெரியார்களே, அல்லாஹ் சுவர்லோகத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். வன்னஹார் வன்னஹாரி, பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, வல் ஆஸ்ரி அசருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா இப்படி காலங்கள் மீதும் நேரங்கள் மீதும் சத்தியம் செய்வது என்ன சகோதரர்களே? அதனுடைய பொறுமொழியை உணர்த்துவதற்காக வேண்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரங்களிலே அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஹிஜ்ரி புத்தாண்டிலே நுழைந்திருக்கிறோம். எனவே சென்ற வருடங்கள் இந்த அமல்கள் விடுபட்டிருக்கும். முஹாவுடைய தொழுகை தொழாமல் இருந்திருப்போம், ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழாமல் இருந்திருப்போம், அல்லது பொடுபோக்காக இருந்திருப்போம். இந்த வருடத்திலே நாங்கள் ஒரு வைராக்கியம் வைப்போம், ஒரு நீத்து வைப்போம், உறுதி கொள்வோம், இந்த தொழுகைகளை இந்த அமல்களை நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். வல்லல்லாஹ் எங்களுக்கு இந்த வருடத்திலே நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொறுப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய வருடம் என்று ஒன்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை. அந்தந்த காலத்திலே நிகழக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வருடங்களை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருக்கவில்லை. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதத்திலே. நபியுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது எழுதுவார்கள், யானை ஆண்டிலே பிறந்தார்கள், ஆமுல் ஃபீல். ஏனென்று சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்திலே தான் யமனிலிருந்து அபிரஹா மன்னன், அபிரஹாவுடைய பட்டாளம் யானை படை கஅபத்துல்லாவை தாக்குவதற்காக வந்தது. அல்லாஹு தஆலா அதை அழித்ததாக சொல்லுகிறான். அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்ததனால் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி பேசும் பொழுது யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள். அதுபோலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் மரணம் அடைந்து சில நாட்களுக்கு பின்னால் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கவலை. அதனால அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள், கவலை ஆண்டு, ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். இப்படி அந்தந்த காலத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கிறதோ அவைகளை வைத்து தங்களுடைய விடயங்களை, தங்களுடைய மாதங்களை, தங்களுடைய வருடங்களை கணித்துக் கொள்வார்கள். அன்பு சகோதரருடைய பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அல்லாஹ்வுடைய உதவியினால் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்படுகிறது, பல வெற்றிகள் கிடைக்கிறது, இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விடுகிறது. சுபஹானல்லாஹ், பலவிதமான வெற்றிகள் பல நாடுகள் கைப்பற்றப்படுகிறது. இந்த நேரத்திலேதான் முஸ்லீம்களுக்கென்று ஒரு வருடம் நியமிக்கப்பட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். ஒரு முறை அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு கடிதம் வருகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே ஷாபான் என்று தேதி போடப்பட்டிருக்கிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு கடிதத்தை எடுத்து யோசிக்கின்றார்கள். இந்த ஷாபான் இந்த வருடத்துடைய ஷாபானுடைய மாதமா அல்லது சென்ற வருடத்துடைய ஷாபானுடைய மாதமா? கடிதம் வந்திருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது. எங்களுடைய காலங்களில் போல அவசரமாக அந்த காலத்தில் இல்லை சகோதரர்களே, ஏற்பாடுகள் இல்லை. பல மாதங்கள் செல்லும், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு தூது போவதாக இருந்தால், ஒரு கடிதம் செல்லுவதாக இருந்தால், இப்பொழுது இவர்களுக்கு முடிவெடுத்துக் கொள்ள இயலாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். உடனே உமர் ரதி அல்லாஹு அவர்களுக்கு அபு மூசா அல் அஷ்அரி ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, இதோ உங்களுடைய கடிதம் வந்திருக்கிறது, இது இந்த வருடம் அனுப்பினீர்களா அல்லது சென்ற வருடம் அனுப்பினீர்களா என்று தெரியாமல் இருக்கிறது, எனவே இதுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உடனே உமர் ரதி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை, நண்பர்களை அழைத்து, முக்கியமான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், அலி ரதி அல்லாஹு அவர்கள், அதே போல உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள், இப்படி பல சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்யப்படுகிறது. என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும், ஒரு வருடத்தை நியமிக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. சிலருடைய கருத்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்தை வைத்து நாங்கள் முடிவு செய்வோம் அப்படி என்றார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டும் மரணித்த அந்த வருடம் சோகமான வருடம், யாராலும் மறக்க முடியாத வருடம், அனைவருடைய உள்ளங்களையும் கவலையில் ஆழ்த்திய வருடம், அந்த வருடத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய வருடத்தை முடிவு செய்வோம் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். இப்படி பல அபிப்பிராயங்கள் பரிமாறப்படுகிறது. இறுதியாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை, ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த வருடம் இருக்கிறது, அது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் ஒரு பிரிவை, வேற்றுமையை உண்டாக்கிய வருடம் அது. அந்த நிகழ்வு மிக முக்கியமானது. அல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் பலவிதமான வெற்றிகளை கொடுத்தான். எனவே அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து எங்களுடைய வருடங்களை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள் அனைத்து சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்றிலிருந்துதான் அந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மசூரா செய்யப்படக்கூடிய அந்த வருடம் ஹிஜ்ரி 17 இந்த ஹிஜ்ருடைய இந்த மசூரா செய்யப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அதுபோலதான் மாதங்கள் 12 இருந்தது. ஆனால் எந்த மாதம் முதல் மாதம், எது இரண்டாவது மாதம் என்ற அந்த தரத்தையும் இருக்கவில்லை. இப்பொழுது எதை முதல் மாதமாக ஆக்குவது என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், துல்ஹிஜ்ஜா மாதம் இருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமைகளை ஹாஜிகள் முடித்துக் கொண்டு நாடு திரும்பக்கூடிய அந்த கட்டம் தான் அது. அதனால் ஹஜ்ஜுடைய இறுதி கடமை அது, அந்த ஹஜ்ஜுடைய அந்த இறுதி கடமையை முடித்துக் கொண்டு நாடு திரும்பக்கூடிய அந்த கட்டம். அதனால் நாங்கள் முஹர்ரமை, அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக ஆக்குவோம் என்று ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்றிலிருந்துதான் முதல் மாதம் முஹர்ரம் என்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அந்த கண்ணியமான சிறப்பான மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்திலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது இந்த முஹர்ரம் மாதத்திலே தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு சஹாபாக்களுடன் படையெடுத்து போனதும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு கிடைத்த மாரியா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண் அவர்கள் உலகத்தை விட்டும் மரணித்ததும் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை அபு குஹாஃபா அவர்களும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அஸ்ஹாபுகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தது இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் உள்ளத்தை உருக்கக்கூடிய, கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மிக ஒரு சோகமான நிகழ்வும் நடந்தது. அதுதான் கர்பலாவுடைய யுத்தம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கர்பலாவுடைய யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். யசீதுடைய ஆட்சி அது. யசீதுடைய காலத்திலே மிக பயங்கரமான அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருந்தது. யாரெல்லாம் யசீதை ஆட்சி அமர்த்துவதற்கு பயந்து செய்தார்களோ அவர்கள் ஒரு புறம் இருக்க சில சஹாபாக்கள், சில முக்கியமானவர்கள் பயந்து செய்யவில்லை. இவர் என்ன செய்கின்றார், ஆங்காங்கே யாரையெல்லாம் கவர்னராக நியமித்தாரோ அவர்களிடத்திலே வக்கீலாக்கி யாரெல்லாம் உங்களுடைய பகுதிகளில் இருக்கின்றார்களோ பைய செய்யாமல் அவர்கள் பைய செய்ய வேண்டும் என் சார்பாக என்று அவர் அந்த இடத்தில் ஒப்படைக்கின்றார். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர் யசீத் என்பவருடைய ஆட்சி காலத்திலே பல அநியாயங்களும் பல கொலைகளும் பல அட்டூழியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மதீனாவில் இருந்து மக்காவுக்கு திரும்பி வந்து மக்காவிலே 4 மாதங்களும் 10 நாட்களும் தங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூஃபாவில் இருந்து கடிதம் வர ஆரம்பிக்கின்றது. கிட்டத்தட்ட 12,000 கடிதங்கள் வருகிறது. என்ன கடிதம், இமாம் அவர்களே நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள், நாங்கள் உங்களுடன் பைய செய்கிறோம், உங்களை அமீராக ஆக்குகிறோம், உங்களை நாங்கள் தலைவராக ஆக்குகிறோம் என்று அந்த இடத்திலே பலவிதமான பல கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அந்த கடிதங்களை பார்த்துவிட்டு அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் அப்படியே புறப்பட்டு செல்கிறார்கள். நீண்ட சரித்திரம் சகோதரர்களே, கர்பலா என்ற இடத்தை வந்து அடைந்ததும் அப்பொழுதுதான் தெரிய வருகிறது, என்னை ஏமாற்றி விட்டார்கள், கூஃபாவாசிகள் என்னை அநியாயமாக இந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வருகிறது. யசீதுடைய படை அவர்களை முற்றுகையிடுகின்றார்கள். அந்த இடத்திலே இறுதியாக யுத்தம் நடைபெறுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கை குழந்தையும் கூட அந்த இடத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறது. முஹருடைய நேரம், ஆசூராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள், முஹருடைய நேரம் அது. அந்த நேரத்திலே முஹருடைய தொழுகைக்காக வேண்டி தொழுவதற்கு அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறு தூக்கம் வந்து விடுகிறது. திடீரென்று எழும்பி சிரிக்கின்றார்கள். அவருடைய சகோதரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றீர்கள்? சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே வந்தார்கள், என்னை எடுத்துக் கொண்டு போவதற்காக வேண்டி அதை நினைத்து நான் சிரிக்கின்றேன் சொன்னார்கள். அதுக்கு பின்னால உரத்த குரலிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி முகருடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு கொடியவன், ஒரு ஒரு முனாஃபிக் அவன் இவர்களுடைய உடம்பிலே வாள்களிலா குத்தி ஈட்டியால் குத்தி கொலை செய்து விடுகிறான். அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அநியாயமாக அந்த கர்பலா என்ற இடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சம்பவம், அந்த நிகழ்வும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான பல நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தை அமைத்து வைத்திருக்கிறான். இதனால்தான் அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இமாம்களுடைய வலமை இருக்கிறது, 3 10 தினங்களை கண்ணியப்படுத்துவார்களாம். எப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் எங்களிடத்திலே கண்ணியமாக பார்க்கப்படுகிறதோ, எப்படி ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் எப்படி சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதோ, அதை நாங்கள் அமல்களின் மூலமாக கழிக்கின்றோமோ, அதுபோலதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம்களிடத்திலே வலமை இருந்தது, முஹர்ரம் மாதத்துடைய 10 நாட்களும் கண்ணியமானதாக கருதப்பட்டு கொண்டு வந்தது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாத ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சதக்காக்கள் கொடுப்போம், துஆ இஸ்திக்பாலில் ஈடுபடுவோம், தௌபாவில் ஈடுபடுவோம், பலவிதமான அமல்களை திட்டம் போட்டு செஞ்சு கொண்டு வந்தோம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இதுவும் அமலுக்குரிய நாட்கள், துஆவுடைய நாட்கள், சுன்னத்தா நோன்புகள் பிடிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள், எத்தனையோ குடும்பங்கள் அடிப்படை வசதிகளை இழந்து உறங்க முடியாமல், அவருடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அப்படியா நிலைமைகளை எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சோதனையை தருவது அவர்களுக்கு மட்டுமல்ல, உள்ளவருக்கும் சோதனை தான். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் சர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் சோதிப்போம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாவலப்பிட்டி போன்ற பகுதிகளிலே, ரத்தினபுரம் போன்ற பகுதிகளிலே, கண்டி போன்ற பகுதிகளிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். உணவுக்குரிய ஏற்பாடு கிடையாது. மலசலம் கழிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் தந்த செல்வங்கள் அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தந்ததிலிருந்து செலவழியுங்கள் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வமா அன்ஃபகுத்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, நல்ல விடயங்களில் எதை செலவழிக்கின்றீர்களோ, நல்ல காரியங்களில் எதை நீங்கள் செலவழிக்கின்றீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அதனை மீட்டி தருவோம் என்று சொல்கிறான். அன்பு சகோதரே, பெரியார்களே, நாங்கள் கையை பின்னி கடுக்க கூடாது. சிறிய தொகையோ பெரிய தொகையோ எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அப்படியான நிலைமைகளில் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மஸ்ஜிதிலே அப்படியான பணிகள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நல்ல பணிகளிலே செலவழித்தார்களோ, பங்கெடுத்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கூலிகளை கொடுப்பானாக, அவருடைய பொருளாதாரங்களை பலக்கத்தை ஏற்படுத்துவானாக. நல்ல பணி சகோதரர்களே, நாங்கள் யாரும் கையெடுக்க கூடாது. நாங்கள் முடிந்த அளவு யாரெல்லாம் அதுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்தந்த ஊர்களிலே, அந்தந்த மஹல்லாக்களிலோ என்னென்ன ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதோ அதை அணுகி, அவர்களை அணுகி நம்பிக்கையோடு நடந்து அவர்களுக்குரிய ஹக்குகளை, அவர்களுக்கு உதவிகளை எங்களால் வழங்கப்பட வேண்டும். அல்லாஹ் அந்த அமலை கொண்டு பொருந்திக் கொள்வான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த புது வருடத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த அமலை எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அடுத்ததாக எதிர்வரக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது. முஹர்ரம் மாதத்துடைய 10வது பிறை சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு பிடித்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சென்ற வருடத்துடைய பாவத்துக்குரிய குற்ற பரிகாரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை மக்காவுடைய காலத்திலும் பிடித்திருக்கின்றார்கள். மக்காவுடைய காலத்திலே ஜாஹிலியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களும் பிடித்திருக்கின்றார்கள். எப்பொழுது மதீனாவை வந்து அடைந்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த யஹூதிகளும் அந்த தினத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கேட்டார்கள், எதற்காக வேண்டி இந்த தினத்தை நோன்பு பிடிக்கின்றீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த அஸ்ஹாபுகளையும் ஃபிரௌனை விட்டு பாதுகாத்தான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சுக்ரன் நன்றிக்காக வேண்டி நோன்பு பிடித்தார்கள், அதனால் நாங்களும் பிடிக்கின்றோம் என்று சொன்ன நேரத்தில் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை விட நோன்பு பிடிப்பதற்கு மிக அருகதை உள்ளவர்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நோன்பை பிடிக்கின்றார்கள். தன்னுடைய சஹாபாக்களுக்கும் அந்த நோன்பை பிடிக்குமாறு சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது. செவ்வாய்க்கிழமை ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் அதுக்கு முன்னால் உள்ள 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. எனவே எதிர்வரக்கூடிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த நோன்புகள் பிடிக்க வேண்டிய சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க நோக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய காலத்திலே சஹருடைய ஏற்பாடுகளை முன்னடித்துக் கொண்டு செய்கிறோம். இஃப்தாருடைய ஏற்பாடுகளை முன்னடித்துக் கொண்டு செய்கிறோம். திட்டம் போடுகிறோம், என் எல்லாரும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று. அவ்வப்போது வரக்கூடிய அரபாவுடைய நோன்பாக இருக்கலாம், ஆசூராவுடைய நோன்பாக இருக்கலாம். இப்படியா நோன்புகள் பிடிப்பதற்கு யாரும் முன் வருவதும் கிடையாது, அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வதற்கும் திட்டம் போடுவதும் கிடையாது. சகோதரனை பெரியார்களே, ரமலானுடைய காலத்தில் ஒரு மாக ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் நோன்பை பிடிப்பார்கள்,
இப்படியாக வரக்கூடிய நோன்பு இருக்கிறது. நாங்கள் முன் வந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதிகளை கொடுத்திருக்கின்றானோ, செல்வங்களை கொடுத்திருக்கின்றானோ, அவர்கள் முன் வந்து இஃப்தாருடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், சஹருடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், மஹல்லாவாசிகளுக்கு அறிவிக்க வேண்டும். இப்படி நோன்பு பிடிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்கிறது. யாருக்கு விருப்பமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆசை ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த திட்டத்துடன் நாங்கள் இந்த நோன்புகளை வரவேற்போம். அன்பு சகோதரி பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடத்தை, இந்த காலங்களை, இந்த நேரங்களை அமானிதமாக தந்திருக்கிறான். அந்த அமானிதங்களை நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பு சகோதரி பெரியார்களே, வரக்கூடிய இந்த ஆஷூரா காசுவாவுடைய நோன்புகளை நோட்பதுடன் ஏனைய நல் அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனிதமாக பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் வெள்ளப்பெருக்கினால் யாத பாதிக்கப்பட்டு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை இயல்பு வாழ்க்கையை காக்கி தந்துடுவாயாக. அவருடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. அவர்களுக்கு மேலான அமைதியையும் பொறுமையை நசீபாக்கிடுவாயாக. நாட்டையும் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற நல்ல சூழலை எங்களுடைய நாட்டில் ஏற்படுத்திடுவாயாக. அனைத்து நெருக்கடிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்துடுவாயாக. இறுதி முடிவை நல்லதாக்கி தருவாயாக.